சித்தமாம் அவ்வியத்தம் என்பது சித்தரிக்கப்பட்டதாகிய மூலப்பகுதி என்று பொருள் கொள்ள வேண்டும். எதன் பொருட்டு சித்தரிக்கப்பட்டது? குணதத்துவத்தை தோற்றுவிக்கும் பொருட்டு சித்தரிக்கப்பட்டது. குணதத்துவத்திற்கு முதல் காரணமாக சித்தரிக்கப்பட்டது. அதான் வந்து பாருங்க அந்த பதவுரையில வந்து தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சித்தமாம் அவ்வியத்தம், குணதத்துவத்திற்கு காரணம் என சித்திக்கப்பட்டதாகிய மூலப்பகுதி. சித்திக்கப்பட்டது குணதத்துவத்திற்கு காரணம் என நிலைநாட்டப்பட்டது இல்லையா, அப்படி கொள்ளணும், சித்திக்கப்பட்டதுன்னு கொள்ளணும். குணதத்துவத்திற்கு காரணம் என சித்திக்கப்பட்டதாகிய மூலப்பகுதி, அப்புறம் என்ன வருது, சிந்தனை அதுவும் செய்யும். அந்த மூலப்பகுதி வந்து சிந்தனை அதுவும் செய்யும். அதுவும் அப்படின்னு மட்டும் சொல்லாம, அதாவது சிந்தனை சிந்தனை அது செய்யும்னு சொல்லாம சிந்தனை அதுவும் செய்யும் ஒரு உண்மை கொடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன, நமக்கு தெரியும் இந்த மூலப்பகுதி வந்து குணதத்துவத்தை தோற்றுவிக்கும் அப்படின்னு போன பாடல தான் பார்த்தோம். அதனால இப்ப ஒரு உண்மை கொடுத்து சொன்னாங்க. என்ன, அந்த போன பாடல பார்த்தோமே அந்த குணதத்துவத்தை மட்டும் இந்த மூலப்பகுதி தோற்றுவிக்காமல் அந்த குணதத்துவத்தோடு சேர்த்து சிந்தனையையும் தோற்றுவிக்கின்றது அப்படின்னாங்க. பாருங்க இப்பவும் சிந்தனைன்னு வந்துட்டுதா, அதனால ஒரே புடியா பிடிச்சிட்டாங்க சித்தம் தான். ஏன்னா சித்தத்தின் தொழில் வந்து சிந்தனை தானே, அதை வைத்து மயங்கி விட்டார்கள். ஆனால் இந்த இடத்திலே சித்தத்தை கூறுவதற்கு எந்த ஒரு இயல்பும் இல்லை என்று சிவஞான சுவாமி கூறுவதை நாம் எண்ணி பார்ப்பேன். அப்ப சிந்தனைனா இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சிந்தனைனா பொதுவான அர்த்தம் வந்து நமக்கு தெரியும், அது வந்து சிந்தித்தல். இங்க வந்து சிந்தனைனா விபரீத உணர்வு. அதான் வந்து இந்த பிரகிருதியிலிருந்து தோன்றக்கூடிய ஐவகை குற்றங்கள் பார்த்தோமே, ஐவகை குற்றங்களை தான் வடமொழியில பஞ்ச கிளேசம், அதாவது பொது வகையால் புருடனாய் நிற்றல்னு சொல்லும் பொழுது, அப்ப சிறப்பு வகையால் புருடனாய் நிற்றல் உண்டுன்னு சொல்லி முன்னால் ஒரு பாடல்ல சிவஞான சுவாமி சொல்லும் பொழுது அங்க பஞ்ச கிளேசம் என்று சொன்னார்களே, அதாவது அவிச்சை அகங்காரம் அவா ஆசை வெகுளி என்று சொன்னார்களே, இதெல்லாம் விரிவா பாடியத்தில் சொல்கின்றார்கள். இந்த அஞ்சும் இந்த ஐந்தும் தான் வந்து, இந்த ஐந்துல முதன்மையானது அவிச்சை, அது விபரீத உணர்வு, தான் அல்லாததை தான் என கருதி மயங்கத்தக்க உணர்வு. அந்த அவிச்சை முதலிய ஐந்தையும், அந்த அவிச்சையை தான் வந்து இங்க வந்து சிந்தனைன்னு சொல்லி சொன்னார்கள். அந்த அவிச்சையாக விபரீத உணர்வை தான் சிந்தனைனாங்க. அதாவது ஒரு சொல்லுக்கு பொதுவா ஒரு பொருள் இருக்கும், ஆனால் சில இடங்கள்ல வந்து எப்படி பொருள் கொண்டால் அது வந்து பொருத்த முடியாதா இருக்குமோ அப்படி பொருள் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிய ஒரு உத்தியும் இலக்கண நூலார் வைத்துள்ளார்கள். அந்த உத்திக்கு தான் ஏற்புலி கோடல் என்று பெயர். ஏற்புலி கோடல், இந்த இடத்துல எப்படி கொண்டால் ஏற்குமோ அப்படி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொருளிலே ஏற்புலி கோடல். ஆகவே சித்தமாம் அவ்வியத்தம், சிந்தனை அதுவும் செய்யும் அப்படின்னா, குணதத்துவத்தை தோற்றுவிப்பதாக சித்திக்கப்பட்ட, குணதத்துவத்திற்கு காரணம் என சித்திக்கப்பட்ட அந்த மூலப்பகுதி, அந்த குணதத்துவத்தை மட்டும் தோற்றுவித்தரன்றி அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசங்களையும் தோற்றுவிக்கும். விபரீத உணர்வு உடையதாகிய அவிச்சையினையும் தோற்றுவிக்கும். அப்புறம் புத்தி அவ்வியத்தில் தோன்றி, புத்தி அவ்வியத்தில் தோன்றி, இந்த இடத்துல அவ்வியத்தின்கிறது அந்த ஆனா வந்து சுட்டு சுட்டெழுத்து. அவ்வியத்தில் தோன்றினா அந்த வியத்தத்தில் தோன்றி, அந்த குணதத்துவத்தில் இருந்தும் தோன்றி. புத்தி தத்துவம் எதிலிருந்து தோன்றது, போன பாடல பார்த்தோமே இல்லையா, போக சாதனம் அப்படின்னு சொன்னார்கள். புத்தியை வந்து அதுல வந்து போக சாதனம் போது அது அந்த குணதத்துவத்திலிருந்து தோன்றக்கூடியது புத்தின்னு அங்க நாம வருவித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. இங்கு அதனால வெளிப்படையாகவே சொன்னார்கள், புத்தி அவ்வியத்தில் தோன்றி, அந்த குணதத்துவத்திலிருந்தும் புத்தி தத்துவம் தோன்றி. என்ன தொழிற்பாடுகள் என்ன செய்கின்றது, மிக முக்கியமானவை புத்தி தத்துவத்தின் தொழிற்பாடுகள், மிக முக்கியமானவை. புத்தி தத்துவம் என்ன தொழிற்பாடுகளை கொண்டுள்ளது, மூன்றாக சொல்கின்றார்கள், மூன்று மிக முக்கியமானவை. புண்ணிய பாவம் சார்ந்து வத்து நிச்சயமும் பண்ணி சுகதுக்கமோக பித்தினின் மயங்கி ஞானக்கிரியையும் பேணி நிற்கும். ஆக நான்காக சொல்கின்றார்கள். அதாவது புண்ணியம் பாவம் சார்தல் ஒரு தொழில், வத்து நிச்சயமும் பண்ணி வஸ்து நிச்சயம் பண்ணுதல் இரண்டாவது தொழில், சுகதுக்கமோக பித்தினின் மயங்கி சுகதுக்கமோக பித்தினின் மயங்குதல் மூன்றாவது தொழில், ஞானக்கிரியையும் பேணி நிற்கும். ஞானக்கிரியை பேணுதல் நான்காம் துறை. ஸ்ரீ சுவாமியுடைய உரையில் தான் நம்ம விளக்கமா பார்க்க முடியும். சுவாமிகளின் உரையின்றி பொருள் காண்பது மிக அறிவு. என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு தொழிலாசிரியர் பார்ப்போம். புத்தி அவ்வியத்தில் தோன்றி, புத்தி தத்துவம் அந்த குணதத்துவத்தினும் தோன்றி. சரி, என்ன பண்ணுது? புண்ணிய பாவம் சார்ந்து. சார்ந்து என்பதை இந்த இடத்துல சாரப்பட்டு என்று பொருள் கொள்ள வேண்டும். அது கீழே சீட ஊரில் குறிப்பு சொல்றாங்க. ஆமா, அது சொல்றாங்க, சார்ந்து சாரப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்வாரு. சார்ந்து சாரப்பட்டு அப்புறம் பேணி கூட பேணப்பட்டுன்னு சொல்வார்கள். அது பின்னால வரும், பார்க்கலாம். புண்ணிய பாவம் சாரப்பட்டு, புண்ணிய பாவம் சார்ந்துன்னு இருக்கு, புண்ணிய பாவம் சாரப்பட்டு. அதாவது புண்ணியம் பாவம்னோடனே நமக்கு போன அதிகரணத்தில் படித்த அந்த சஞ்சித கர்மம் நினைவுக்கு வந்துடணும். ஒருவன் ஒரு நல்வினை செய்கின்றான், செய்து முடிக்கப்பட்டவுடன் அந்த நல்வினை என்ன ஆயிற்று? அது ஆற்றல் மயமாக புத்தி தத்துவத்திலே ஒடுங்குகின்றது. அதே மாதிரி தீவினை செய்தால் அதுவும் வந்து ஆற்றல் மயமாக சக்தி ரூபமாக புத்தி தத்துவத்திலே தான் ஒடுங்குகின்றது. அப்படி புத்தி தத்துவத்தில் ஆற்றல் மயமாய் கிடக்கும் போது நல்வினை அவ்வாறு புத்தி தத்துவத்தில் ஆற்றல் மயமாய் ஒடுங்கி கிடக்கும் போது அது புண்ணியம் என்று பெயர் வரும். தீவினை அவ்வாறு புத்தி தத்துவத்தில் ஆற்றல் மயமாய் கிடக்கும் பொழுது அதுதான் பாவம் என்று பெயர் வரும். இப்ப நல்வினை தீவினை என்ற பெயர்கள் வந்து இதம் அகிதம் என்று வடமொழியிலே வழங்கப்பெறும். அது வந்து ஆகாமிய வினை. இந்த ஆகாமிய வினையாகிய நல்வினை தீவினைகள் செய்யப்பட்டவுடன் அவை புத்தி தத்துவத்திலே புண்ணியம் என்றும் பாவம் என்றும் சக்திமயமாய் கிடக்கும். அதான் சஞ்சிதம். இப்படி நல்வினை தீவினைகள் செய்ய 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 அப்படியே சஞ்சிதமாக சேர்கின்றன அவை வந்து பார்த்தோம். ஆகவே சஞ்சிதமாக எங்க சேர்கின்ற புத்தி தத்துவத்தில் தான். அதனாலதான் அந்த சஞ்சிதங்கிறது தான் வந்து புண்ணியம் என்றும் பாவம் என்றும் பெயர். ஆக அந்த புண்ணிய பாவங்களால் சாரப்படுவது, புண்ணிய பாவங்களால் சாரப்படுவது இந்த புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்தில் தான் புண்ணிய பாவங்களாகிய சஞ்சிதங்கள் சேர்ந்திருக்கும். ஆகவே புண்ணிய பாவம் சார்ந்து என்பதை புண்ணிய பாவங்களால் சாரப்பட்டு, அப்புறம் இது முதல் தொழில், புண்ணிய பாவங்கள் வந்து சார்தற்கு இடம் கொடுத்தல். அப்புறம் புத்தி தத்துவத்தினுடைய இரண்டாவது தொழில் என்ன? வத்து நிச்சயமும் பண்ணி அழகாக சொன்னார். அந்த புண்ணிய பாவத்துக்கு ஈடாகத்தான் நாம் எதையும் அறிகிறோம். சிறந்த நல்லோர்களை பார்க்கிறோம்னா ஒரு நமக்கு ஒரு தவப்பேர் இருக்கணும், முன்னை தவம் இருக்கணும். இந்த முன்னை புண்ணியம் இருந்தால்தான் பார்க்க முடியும் இல்லையா? அத மாதிரி ஒரு தீய நிதியிலே போய் விழுகிறோம் அப்படின்னா முன்னை தீவினை தான் அதுக்கு தள்ளும். அப்பதான் அஞ்சாம செல்ல முடியும். தீவினைகளை வந்து பிறவிதோறும் கொஞ்சம் கொஞ்சமா பழகி பழகிதான் ஆன்மா வந்து பெரிய பெரிய தீவினைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது. அதான் சொன்னார், தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. அந்த குரட்பாவுக்கு சொல்லும் போது பரமேழகரை தான் சொன்னார். முன்னை பிறவிகளிலேயே தீவினையில் மிகவும் பயிற்சி உடையவர்கள் பெரிய தீவினைகளை செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னாங்க. அதான் தீவினையார் அஞ்சார். ஆனா விழுமியார் அஞ்சுவர், தீவினைகளை பழகாத நல்லோர்கள் விழுமியோர்கள் சிறந்தோர்கள் எந்த தீவினையும் செய்வதற்கு அஞ்சுவார்கள் சொன்னார். அப்ப வந்து ஒரு வஸ்துவை நாம நிச்சயிக்கிறோம் அப்படின்னா அதை சரியா நிச்சயிச்சோம்னா புண்ணிய பலன் நமக்கு அங்க கைகூடி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? தவறாக நிச்சயம் பண்றோம்னா அது நம்முடைய பாவத்தின் காரணமாக தான் தவறா நிச்சயம் பண்றோம். ஆகவே புண்ணிய பாவங்களுக்கு ஈடாகத்தான் எந்த பொருளையும் நாம எந்த விடயத்தையும் நாம அறிய முடியும். அப்படி அறியும் பொழுது இது இன்ன விடயம் அப்படின்னு நிச்சயிப்பது எது? புத்தி தத்துவம் தான் சொன்னார்கள். அவ் இருவினைக்கு ஈடாக வந்த விடயத்தை இகுது இன்னதென நிச்சயித்தும். ஆக வஸ்து என்ற வடமொழி சொல்லின் தமிழ் விளக்கு வத்து என்பது. வத்து என்றால் விடயம். விடயம்னு சொன்னா அது ஐம்புலங்களுக்கும் பொதுவான பெயர். அது கேட்கப்படுவதாகவும் இருக்கலாம், காணப்படுவதாகவும் இருக்கலாம், முகரப்படுவதாகவும் இருக்கலாம், சுவைக்கப்படுவதாகவும் இருக்கலாம். எல்லாமே விடயம் தான். சுவை ஒளி ஊறு ஓசை மனம் ஆய்ந்ததுதான் விடயம். ஆகவே முன்னை வினைக்கு ஈடாக வருகின்ற ஒரு விடயத்தினை இது இன்ன விடயம் என்று நிச்சயித்தல் புத்தி தத்துவத்தின் தொழில். ஆக ரெண்டு தொழில்கள் சொல்லியிருக்கின்ற, செய்யப்படுகின்ற இல்லையா மன வாக்கு காயங்களால் செய்யப்படுகின்ற நல்வினை தீவினை ஆகிய ஆகாமியமானது புண்ணியம் என்றும் பாவம் என்றும் சஞ்சிதமாக தன்பால் ஒடுங்கி கிடப்பதற்கு இந்த புத்தி இடனளித்து நிற்கின்றது. இதான் புண்ணிய பாவம் சாரப்பட்டு அப்படின்னாங்க. அப்புறம் வத்து நிச்சயமும் பண்ணி இரண்டாவது தொழில் என்ன? அந்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப நமக்கு எதிர்படுகின்ற ஒரு விடயத்தை இது இன்ன விடயம் என்று நிச்சயித்தல் புத்தியின் தொழில். அப்போ நல்லா நாம தெரிஞ்சுக்கணும், கண்ணால பார்த்த உடனே நாம இது இன்ன உருவம் இன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்ணு வந்து இது இந்த ஆள்னு நிச்சயிக்கவில்லை. கண் வந்து முதல்ல யாரோ ஒருவர் என்று காண்பதற்கு தான் துணை செய்கிறது. ஆனா உள்ள வேலைகள் விரைந்து நடக்கின்றன, உள்ள பல வேலைகள் நடந்து புத்தி தான் இறுதியில் இது இன்னாருன்னு நிச்சயிக்கின்றது. அதான் வந்து அங்க அருமையா சொன்னாரு, வத்து நிச்சயமும் பண்ணி வரும், வத்து வத்து நிச்சயமும் பண்ணி வரும்னு இருக்கு. இந்த வரும வந்து முதல்ல வைத்துக் கொள்ள வேண்டும், வரும் வத்து என்று வைத்துக் கொள்ள வேண்டும். வரும் வத்துன்னு என்ன, வினைக்கீடாக புண்ணிய பாவங்கள் புத்தியில தானே சார்ந்திருக்கு, அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக வரும் வத்து வரும் விடயம் அப்படி வச்சுக்கணும். அதனாலதான் வரும் வத்து நிச்சயமும் பண்ணி. சரி, வத்து நிச்சயம் பண்ணுதல் புத்தியினுடைய இரண்டாவது தொழிலாக சொல்லப்பட்டது. அப்புறம் அடுத்த தொழில் என்ன, சுகதுக்கமோக பித்தினின் மயங்கி. அதுக்கு என்ன சொல்றாங்க, சரி வினைக்கீடாக வருகின்ற விடயத்தை நிச்சயிச்சாச்சு இல்லையா, இது இன்ன விடயம், இது இன்ன சுவை, இது இன்ன மனம், இது இன்ன உருவம், இது இன்ன ஓசை, இது இன்ன பரிசம் அப்படின்னு நிச்சயிச்சாச்சு. நிச்சயித்த பின்னர் அந்த புத்தி தத்துவம் நிச்சயித்துட்டு அதோட சும்மா இருக்காது, சுகதுக்க மோக வடிவாய் பரிணமிக்கும். பரிணமிக்கும்னா அப்படி தோன்றி விளங்கும். எப்படி தோன்றி விளங்கும், ஒன்று சுக வடிவாய் விளங்கும், அல்லது துக்க வடிவாய் விளங்கும், அல்லது மோக வடிவாய் விளங்கும். அதான் புத்தி வந்து முக்குணங்களுடையது தானே, போன பாடலே சொன்னார்களே, குணதத்துவத்திலிருந்து வரக்கூடிய புத்தி தத்துவமும் அதன் பின் தோன்றி வரக்கூடிய எல்லா தத்துவங்களும் இல்லையா, இந்த பெரிய குணவடிவாகவே இருக்கும், முக்குண வடிவாகவே இருக்கும்னு சொன்னார்கள் இல்லையா. ஆகையினாலே இந்த புத்தி தத்துவத்திலே சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூன்று குணங்களும் உள்ளன. அதுல ஏதாவது ஒரு குணமயமாக ஒரு குணம் மேலோங்கி இருக்கும்படியாக அந்த புத்தி தத்துவம் என்ன செய்யும், பரிணமித்து விளங்கும், தோன்றி விளங்கும். அதாவது வினைக்கீடாக எதிர்படும் விடயத்தை இது இந்த விடயம் அப்படின்னு நிச்சயித்து முடித்த பிறகு, நிச்சயித்து முடித்த பிறகுதான் இந்த புத்தி தத்துவம் என்ன செய்யும், சத்வகுணமயமாகவோ இல்லையா அல்லது ரஜோகுணமயமாகவோ அல்லது தமோகுணமயமாகவோ இந்த முக்குணங்களுள் ஏதேனும் ஒரு குணமயமாக அந்த புத்தி தத்துவம் பரிணமித்து விளங்கும். இப்ப சத்வகுணமயமா பரிணமிச்சதுன்னா அது ஆன்மாவுக்கு வந்து சுகத்தை வழங்கும், இன்பத்தை வழங்கும். ரஜோகுணமயமாய் பரிணமிச்சதுன்னா ஆன்மாவுக்கு அது துன்பத்தை கொடுக்கும். என்ன அதான் துக்கம், இன்பங்கிறது சுகம், துன்பங்கிறது துக்கம். அப்புறம் தமோகுணமயமாய் பரிணமிச்சா ஆன்மாவுக்கு மயக்கத்தை கொடுக்கும். அதனால முக்குணங்களுடைய அந்த விளைவுகளை சொல்லி சொன்னார், சுகம் துக்கம் மோகம்னா. இப்ப சுகம்னா இப்ப சத்வகுணமயமாக, துக்கம்னா ரஜோகுணமயமாக, மோகம்னா தமோகுணமயமாக. சுகதுக்க மோக வடிவாய் பரிணமிக்கிறது. ஏன் பரிணமிக்கிறது, அதை ஆன்மா அனுபவிக்கணும். அப்ப ஆன்மா என்ன செய்யும், இந்த புத்தி தத்துவத்தில் அழுந்தும், அழுந்தி அந்த புத்தி தத்துவம் சாத்விக குணமயமா இருந்தால் ஆன்மா வந்து சுகம் பெறும், இன்பம் பெறும். இந்த ஆன்மா ரஜோகுணமயமாய் அந்த புத்தி தத்துவம், இந்த புத்தி தத்துவம் ரஜோகுணமயமாய் பரிணமித்ததுன்னா ஆன்மா அதில் அழுந்தி துன்பத்தை பெறும். இந்த புத்தி தத்துவமானது தமோகுணமயமாய் பரிணமித்திருந்தது அப்படின்னா அந்த புத்தி தத்துவத்தில் ஆன்மா அழுந்தி மயக்க உணர்வை பெறும். தகாதவற்றிலெல்லாம் இச்சை வருத, தகாதவற்றிலெல்லாம் இச்சை வருவது அதுதான் மயக்க உணர்வுக்கு, அதான் மயக்க உணர்வு என்பதே அதுதான், தகாதவற்றில் இச்சை வருவதுதான் மயக்க உணர்வு. ஆக இப்படி சுகம் துக்கம் மோகம் இன்பம் துன்பம் மயக்கம் இந்த மூன்றும் ஏன் ஆன்மாவுக்கு, இந்த மூன்று அனுபவங்களும் ஏன் வருகின்றன அப்படின்னா இந்த புத்தி தத்துவமானது வினைக்கீடாக வருகின்ற ஒரு விடயத்தை இது இன்ன விடயம் என்று நிச்சயித்தலோடு அல்லாமல் சுகதுக்க மோக அனுபவங்களுக்கு ஏற்றபடி முக்குணங்களுள் ஏதேனும் ஒரு குணமயமாக அது பரிணமித்து விளங்குகிறது. முக்குணங்களும் புத்தியில் உள்ளன, அப்ப அதுல ஒரு குணம் மட்டும் மேலோங்கி இருக்கும்படியாக இந்த புத்தி தத்துவம் பரிணமித்து விளங்கும். ஆக இப்படி சுகதுக்க மோக வடிவாய் பரிணமித்து விளங்குதல் புத்தி தத்துவத்தின் மூன்றாவது தொழில். ஆகாமி வினையானது புண்ணிய பாவமாக சார்வதற்கு இடம் இடனளித்தல், அது ஒரு தொழில். இரண்டாவது தொழில் வந்து அந்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்றபடி எதிர்படும் விடயத்தை இது இன்ன விடயம் நிச்சயித்தல், இரண்டாவது தொழில். அப்படி நிச்சயித்த பிறகு சுகதுக்க மோக வடிவாய் பரிணமித்தல், மூன்றாவது. ஒரு சமயம் ஒரு வடிவாய் தான் பரிணமிக்கும், சுகவடிவாய் அல்லது துக்க வடிவாய் அல்லது மோக வடிவாய். அப்ப என்ன பிராரத்தம் அனுபவிக்கணும்னு இருக்கிறதோ அதுக்கேற்றபடிதான் பரிணமிக்கும். இப்ப எனக்கு ஒரு எண்ணம் தோணுது என்னன்னா, இந்த என்னுடைய புத்தி தத்துவம் வந்து எப்பமோ சாத்வீகமயமாய் பரிணமிக்கட்டுமே, பரிணமிச்சா அது சுகமயமா இருக்கும், நான் அதில் அழுந்து எப்பவும் இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கலாமா நினைக்கிறேன். ஆனா புத்தி தத்துவம் அவ்வாறு பரிணமித்தல்லது ஆன்மாவின் வசத்தில் இல்லை. இப்போ என்ன பிராரத்தத்தை அனுபவிக்கணுமோ, பிராரத்த கர்மத்தில இன்பத்தை அனுபவிக்கணுமா துன்பத்தை அனுபவிக்கணுமா எதை அனுபவிக்கணுமோ அதுக்கு ஏற்றபடிதான் அந்த புத்தி தத்துவம் பரிணமிக்கும், வினைக்கு ஏற்பதான் பரிணமிக்கும். அதாவது வினைக்கு ஏற்பதான் அந்த விடயத்தை நிச்சயிக்கின்றதுன்னு பார்த்தோம், அதுக்கு ஏற்பதான் அதுவும் பரிணமிக்கும். ஆக இவ்வாறு சுகதுக்க மோக வடிவாய் பரிணமித்தல் புத்தி தத்துவத்தின் மூன்றாம் தொழில். சரி, நான்காவது அவர் தொழில் சொல்றாங்களே அது அற்புதமானது. சுகதுக்க மோக வடிவாய் அது விளங்கும் பொழுது என்ன பண்ணுது, அது ஆன்மாவுக்கு அனுபவ பொருளாக இருக்கின்றது. அந்த புத்தி புத்தி வந்து அனுபவ பொருளாக இருக்கின்றது. அதான் பரிணமித்த அதான் சொன்னாங்க, ஞானக்கிரியையும் தேறி நிற்கும் பாடல சொன்னா அதனுடைய சில பாடல வந்து சில சொற்கள் வந்து அதனுடைய கருத்தை வந்து வழங்கும், நேரடியாக பொருளை வழங்காது, அந்த கருத்தை உணர்த்து குறிப்பா உணர்த்தி நிற்கும். அதெல்லாம் காட்டுவதுதான் உரையாசருடைய திறம். அது நம்ம சிவஞான சுவாமிகள் வந்து அந்த குருவர்களை பரிபூர்ணமாக பெற்றவர்கள். ஆகவே திருக்கைராய விரம்பரை திருவாரூர் ஆதீனத்து சிவஞான கருவூலமாக திகழ்ந்தவர்கள். ஆகவே அந்த கருத்தினை நமக்கு அந்த சாராம்சத்தை நமக்கு தருகின்றார்கள். பாருங்க, ஞானக்கிரியையும் பேணி நிற்கும்னா உயிருடைய அறிவுக்கும் தொழிலுக்கும் இது வந்து விடயமாக திகழ்கிறது. புத்தி தத்துவம் தான் விடயம் உயிருக்கு, பாத்தீங்களா. அதாவது எதிர்ப்படும் விடயத்தை நிச்சயித்த பிறகு இந்த புத்தி தத்துவம் தானே சுக வடிவாகவோ துக்க வடிவாகவோ அல்லது மோக வடிவாகவோ பரிணமிக்கிறது. ஆன்மா அழுந்துவது எதுல தான், புத்தி தத்துவத்துல தான். புறத்தே உள்ள விடயங்களில் ஆன்மா நேரடியாக அழுந்தவில்லை. புறத்தே வரும் விடயத்தை புத்தி தத்துவம் தான் இது இன்ன விடயம் நிச்சயிக்கிறது. நிச்சயித்த பிறகு முக்குணங்களில் யாதானும் ஒரு குணமயமாய் பரிணமிக்கிறது. புத்தி எவ்வாறு பரிணமித்த பிறகு அந்த புத்தியில் தான் ஆன்மா அழுந்துகின்றது. இந்த புத்தி தத்துவத்தின் மூலம் தான் அனுபவத்தை பெறுகின்றது. திரும்ப திரும்ப புத்தி தத்துவத்தில் தான் அழுந்துகின்றது ஆன்மா. புதுசு புதுசா என்னெல்லாமோ அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா மீண்டும் மீண்டும் அழுந்துவது இல்லையா. பிறவிதோறும் நம்மோடு இருக்கக்கூடிய புத்தி தத்துவத்தில் தான். ஏன்னா புத்தி தத்துவம் சூக்க உடம்பில் இருக்கின்றது, சூக்க உடம்பு பிறவிதோறும் தொடர்கின்றது இல்லையா. தூள உடம்பு மாதிரி மாறிக்கொண்டிருப்பதில்லை, போன அதிகரணத்தில் இறுதியில பார்த்தோம். ஆகவே இதுகாரம் எத்தனையோ பிறவிகள் அழுந்தன அதே புத்தி தத்துவத்தை தான் திரும்ப திரும்ப அழுந்துகின்றோம். இந்த நேரத்தில் நாம இன்னொன்றையும் நாம நினைக்க வேண்டியுள்ளது என்னவென்றால், வந்து திருவருளானது நமக்கு புத்தி முத்திகளை அருளும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், நூல்கள் எல்லாம் சொல்வார்கள். சித்தியாரிலே கூட அந்த மந்திரங்கள் மூலமாக சிவசக்தி புத்தி முத்திகளை அருளும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப புத்தி என்பது என்னவென்றால் உலக போகங்கள் அப்படின்னு சொல்றோம், முத்தி என்பது சிவபோகம். அப்ப உலக போகங்களை ஏன் புத்தின்னு சொன்னோன்னு இப்ப நமக்கு நல்லாவே விளங்கும். என்னவென்றால் எல்லா உலக போகங்களையும் ஆன்மா அனுபவிப்பது எப்படி, புத்தி தத்துவத்தில் அழுந்தி அழுந்திதான் ஆன்மாவானது உலக போகங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது. ஒரு மாலையை வந்து அணியப்பற்றதனாலே ஒரு ஆனந்தம் ஆன்மாவுக்கு தோன்றுகின்றது என்று சொன்னால் அந்த மாலையோட ஆன்மாவுக்கு நேரடி சார்பு இல்ல, தூள உடம்போடு தான் அந்த மாலைக்கு நேரடி சார்பு. தூள உடம்பில் பட்ட அந்த மாலையின் பரிசத்தை இது இப்படிப்பட்ட பரிசம், சுகமான பரிசம் என்று புத்தி தத்துவம் நிச்சயித்து அது சாத்விய குணமயமாய் விளங்கும் பொழுது அப்படி சுகவடிவாய் விளங்குகின்ற அந்த புத்தி தத்துவத்திலே ஆன்மாவானது அழுந்தி ஆன்மாவா போய் புத்தி தத்துவத்தில் அழுந்த முடியாதான். அந்த இடத்துல திருவருள் என்ன செய்கின்றது, வித்யா தத்துவங்களிலே ஒரு தத்துவம் இருந்ததே வித்தைன்னு சொல்லி அந்த வித்தை தான் என்ன பண்ணுதான் ஆன்மாவை வந்து புத்தி தத்துவத்துல சேர்க்கிறதா. திருவருள் வந்து ஆணையின்படி வித்தை தத்துவம் தான் ஆன்மாவை புத்தி தத்துவத்துல சேர்த்து வைக்கிறதா. இந்த செய்தி சிவபிரகாசத்தில் தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு சாத்திரத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு, சிவபிரகாசத்தில் அதை பார்க்க முடியும். வாயில்களின் பயனை புத்தி தர வித்தை இடை நின்று அறிவை உயிர்க்கு பொருந்திடும் வகை புணரும் அப்படின்னு அவர் சொல்வார் அங்க. ஆமா, வாயில்கள் ஐம்பொறிகள், ஐம்பொறிகளால் வந்து நிர்விகற்பமாய் அறியப்பட்ட விடயத்தை இந்த புத்தி தத்துவம் தான் இது இன்ன விடயம் நிச்சயித்து அப்புறம் முக்குண வடிவாய் அது பரிணமித்த உடனே இந்த வித்தை தான் ஆன்மாவை புத்தியில் அழுத்தும். அப்படி ஆன்மா புத்தியில் அழுந்தி வினைக்கீடாக இன்பத்தையோ துன்பத்தையோ மயக்கத்தையோ அனுபவிக்கும். அப்ப இன்னொரு கருத்து நம்ம சிவஞான பாடியத்திலே சொல்கின்றார்களே, அனுபவம் அனுபவம் அப்படின்னா வரையறை கொடுக்கின்றார்களே, அனுபவம் என்பது அழுந்தி அறிதல். இப்ப அனுபவம் என்பதற்கு அழுந்தி அறிதல் என்று ஏன் விளக்கம் கொடுத்தார்கள் என்பதும் இப்போது நமக்கு நன்றாகவே விளங்கும். அழுந்தி அறிதல்னா எதில் அழுந்தி அறிதல், ஆன்மாவானது புத்தி தத்துவத்தில் அழுந்தி அறிதல். அப்ப புத்தி தத்துவத்தில் அழுந்த போதுதான் அனுபவம். ஏன்னா புத்தி தத்துவம் சாத்தியமாய் பரிணமித்து அதுல ஆன்மா அழுந்துச்சுன்னா ஆன்மாவுக்கு இன்ப அனுபவம். புத்தி தத்துவம் ரஜோகுண மயமாய் பரிணமித்து விளங்கும் பொழுது அந்த புத்தி தத்துவத்தில் ஆன்மா அழுந்துச்சுன்னா ஆன்மாவுக்கு துன்ப அனுபவம். புத்தி தத்துவம் தமோகுணமயமாய் பரிணமித்து அதுல ஆன்மா அழுந்துச்சுன்னா அப்போ ஆன்மாவுக்கு மயக்க அனுபவம். மயக்கம் வந்து எப்படியும் துன்பத்தை கூட தான் சேர்த்து கூட கடைசியில, அதனால இன்பம் துன்பம் ரெண்டாவே சொல்றாங்க அனுபவத்தை, இன்ப அனுபவம் துன்ப அனுபவம். அனுபவம் எப்போ விளங்குது? புத்தி தத்துவத்தின் ஆன்மா அழுந்தினால்தான் அந்த அனுபவம் விளங்குது. அப்படி முற்பட்டு யான் எனதுன்னு சொல்லி முந்திக்கிட்டு போய் புத்தி தத்துவத்தில் அழுந்தது. இதுல நல்ல பண்பட்ட பெரியோர்கள் வந்து அவர்கள் ஏன் வந்து இன்ப துன்ப அனுபவங்களால் தாக்குறுவதில்லை அப்படின்னா, புத்தி தத்துவம் நிச்சயித்த உடனே சரி வினைக்கீடாக இப்படி நிச்சயித்திருக்கு அப்படின்னு அந்த அளவோடு நின்றுதாங்க. இந்த வினை அனுபவம் இப்படி துளையட்டும்னு இல்லையா, அதில் அழுந்தி அவர்களுக்கு வந்து அழுந்தினாலும் இன்ப துன்பங்களை அவர்கள் நுகர்ந்தாலும் அதுல மேற்கொண்டு விருப்பு வெறுப்புகளை பெருக்குவதில்லை. அப்படி சரி வினைக்கீடாக, ஏன்னா அழுந்தாம இருக்க முடியாது, பிராரத்தத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். சீவன் முத்தர்களுக்கு தான் அதை உடல் உள்ள ஆக்கிடுவான், மற்றவர்கள் வந்து சாதக நிலையில் உள்ளவர்கள் கூட அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அனுபவிச்சாலும் மேல்வினை பெருகாதவாறு பார்த்துக் கொள்வார்கள். அந்த அளவில் அந்த வினை தொலைஞ்சதோட இருக்கட்டும், அனுபவித்து அந்த வினை கழிஞ்ச மாதிரி இருக்கட்டும், மேல்வினையை பெருக்க வேண்டாம், விருப்பு வெறுப்பு கொள்ள வேண்டாம்னு விட்டுருவாங்க. அதுக்கு எப்படி விருப்பு வெறுப்பு கொள்ளாம இருக்க முடியும்? சிந்தனையே சிவபெருமான் திருவடியில் வச்சிருவாங்க. அதான் தட்சிணாமூர்த்தி தேசியவர்கள் அற்புதமா சொன்னார்கள் தம்முடைய தசகாரியத்துல, திண்மையான் ஜாதகர் ஊழ் அருந்திடினும் துணை மறவார். தம் உயிர் துணையாக இருக்கக்கூடிய திருவருளை மறக்க மாட்டார்கள். ஊழ் ஊழ்வினை பயனை அருந்தினாலும் கூட திண்மையாம் சாதகர், உறுதியான சாதகர்கள் ஊழ் அருந்திடினும் ஊழ்வினை பயனை அனுபவித்தாலும் கூட துணை மறவார், உயிர் துணையாக இருக்கின்ற தலைவனை சிவபெருமானை மறக்க மாட்டார்கள் என்று சொன்னார். திண்மையாம் சாதகர் ஊழ் அருந்திடனும் துணை மறவார். எப்படி நமக்கு நல்லா உளங்கொள்ளணும் இல்லையா? அப்ப அற்புதமா ஒரு ஓமை அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன ஓமை அப்படின்னா, அன்னை வந்து குழந்தையை உணவு உண்ண அழைக்கின்றாள், ஆனால் குழந்தை உணவு உண்ண மறுக்கின்றது. அப்போ அன்னை வந்து குழந்தையை அடித்து உணவை ஊட்டுகின்றார். குழந்தை வந்து விளையாட்டிலேயே கவனம் வச்சுதான் உண்ணல இல்லையா, ஆனால் உங்க தாயானவள் அந்த குழந்தையை அடித்து உணவை ஊட்டுகின்றார். ஆக அன்னையாரால் அடிக்கப்பட்டு உணவருந்த பெறினும் அந்த குழந்தையானது விளையாட்டில் வைத்திருந்த அந்த பற்றினை விட்டு விடுமா? அதாவது அன்னையின் அடியினால் அதற்கு துன்பம் நேர்ந்த போதும், உணவினுடைய சுவையினால் அதற்கு இன்பம் நேர்ந்த பொழுதும், இந்த உணவின் சுவையாகிய இன்பத்திலோ அன்னையின் அடியாகிய துன்பத்திலோ தன்னுடைய கவனத்தை முழுமையாக வைக்காமல் அதனுடைய கவனத்தை எல்லாம் அந்த விளையாட்டிலேயே, அந்த விளையாட்டில் இருந்து அல்லவா என்னை வந்து விலக்கி அன்னை இந்த உணவை ஊட்டுகிறாள், அந்த விளையாட்டுக்கு தடையாக அல்லவா இந்த உணவு அனுபவமும் இந்த அடி வாங்கும் அனுபவமும் இருக்கின்றது என்று சொல்லி அந்த விளையாட்டின் மீதே பற்றியது வளர்த்து கொண்டிருக்கும். அடியினால் உள்ள துன்பத்தில் அது வசப்பட்டு அதிலே அழுந்தாமலும் அதே சமயத்தில் உணவின் இனிமையிலும் அழுந்தாமலும், இவ்வாறு அந்த குழந்தை எப்படி உணவின் இனிமையாகிய இன்பத்திலும் தாயின் அடியாகிய துன்பத்திலும் மனம் அழுந்தாமல் விளையாட்டில் பற்றை விடாமல் இருக்கின்றதோ, அதுபோல உயிர் துணைவனாகிய முதலிடத்திலே உள்ள பற்று உலக இன்பத்தினாலோ உலக துன்பத்தினாலோ ரெண்டாலும் பாதிக்கப்படாதபடி சாதகர்கள் விளங்குவார்கள்னு எத்துணை அற்புதமாக ஓமை கூறி நமக்கு நம்முடைய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகரவர்கள் தம்முடைய தசகாரியத்திலே விளக்கியுள்ளார்கள் என்பதை நாம் எண்ணி போற்ற வேண்டியுள்ளது. ஆக இந்த புத்தி தத்துவத்தினுடைய செயல்பாடுகள் நான்கை பார்த்தோம். இறுதியிலே என்னவென்றால், ஆன்மாவினுடைய அறிவுக்கும் தொழிலுக்கும் புத்தி தத்துவமே விடயமாக இருக்கின்றது. ஆன்மா செய்த வினைகள் எல்லாம் புண்ணியமென்றும் பாவமென்றும் தன்பால் சாரப்படுவதற்கு இடமாக திகழ்கிறது. அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வரக்கூடிய விடயத்தை அது நிச்சயித்தலை செய்கின்றது. நிச்சயித்த பிறகு சுகதுக்க மோக ரூபமாய் பரிணமித்து விளங்குகின்றது. அவ்வாறு பரிணமித்து ஆன்மாவின் அனுபவத்தின் பொருட்டு இந்த புத்தி தத்துவம் விடயமாகவே ஆன்மாவுக்கு விளங்குகிறது என்ற அரிய செய்திகளை சிவஞான சித்தியாரிலே புத்தி தத்துவம் குறித்த அரிய செய்திகளை மிக அற்புதமாக நமக்கு ஒரு குருவருட் கொடையாகவே நமக்கு நம்முடைய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் வழங்கியுள்ளார்கள் என்று நாம் கூற வேண்டும். அதனுடைய மாதவ சிவஞானவிகள் நன்கு உளங்கொள்ளும் பொருட்டு அதனுடைய குறிப்பு பொருளை எல்லாம் நமக்கு தெரிவித்து அருளியுள்ளார்கள். ஆக இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் மூன்றாம் அதிகரண சிந்தனை, இரண்டாம் சூத்திரத்து மூன்றாம் அதிகரண சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு எஞ்சியுள்ள பாடல்களை தொடர்ந்து குருவருளாலே சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த அரிய சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வளசி குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியின் மனமொழி மிகளாலே போற்றி வளர்த்திக் கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திரு சிற்றம்பலம்.